எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய தமிழீழ மக்களே, எமது மண்ணுக்காகவும் எமது மக்களுக்காகவும் போராடி வீழ்ந்த இன்னுயிர் மாவீரர்களதும் பொதுமக்களதும் நினைவாக இன்று நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பற்றி உரையாற்ற சந்தர்ப்பம் கிடைத்ததற்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் இந்த மண்டபத்துக்கு வரும்பொழுது எனது நண்பர் ஒருவர் சொன்னார், ஆனந்த சங்கரி ஐயாவும் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறார் என்று. அவர் வந்திருக்கிறது நல்லது, ஆனால் அவரை எங்களுக்கு ஒரு அறிமுகப்படுத்தி விட்டீங்கள் என்றால் யாராவது என்னென்னால் ஐயாவை ஒரு கட்டிப்பிடிச்சு கொஞ்சம் வேணும் என்று ஆசையா இருக்கு. ஆனந்த சங்கரி ஐயா கொழும்புல சொன்னாராம், நான் இந்த உலகம் எல்லாம் சுத்திக் கொண்டு தெரிகிறேன், எந்த ஊர் சொந்த ஊர் கிளிநொச்சிக்கு போக முடியலையான். அவர் என் கிளிநொச்சிக்கு போக அந்தரப்படுறாரு எங்களுக்கு தெரியும். கிளிநொச்சியில புளியம்பொக்கனே என்ற ஒரு கிராமம் இருக்கு, அங்கே இவருக்கு தெரிஞ்ச ரெண்டு கிழவிகள் இருக்கணும். இவர் அங்க போய் உடும்புரட்சி சென்றவராம், அதுக்காக வேண்டிதான் அங்க அந்த போக அந்தரப்படுறார் உள்ளடக்கு. நாங்கள் அவருக்கு சொல்ல விரும்புகிறோம், ஐயா நீங்கள் கிளிநொச்சிக்கு எப்பயும் பெறலாம், அங்க ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஒன்று பொட்டமான் கட்டி வச்சிருக்கிறார், அங்க வந்தா நல்ல சாப்பாடு கிடைக்கும். தலைவர் பிரபாகரன் அவர்கள் இன்று ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உரணியத்தி இருக்கிறார், அதில் பல முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். இந்த போராட்டம் இந்த கடந்த ஒரு வருடமாக நிகழ்ந்த முக்கிய சம்பவங்கள், அதில் எமது இயக்கத்துக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட சதித்திட்டங்கள், நிழல் யுத்தங்கள், இப்படி பல முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். இறுதியாக இந்த ராஜபக்சாவின் அரசாங்கத்தை பற்றியும் அவற்ற கொள்கையை பற்றியும் நாங்கள் எங்களது இயக்கம் என்ன மேற்கொண்டு செய்ய இருக்கிறது, எங்களது திட்டம் என்ன, எங்களது போராட்ட பாதை என்ன என்பதை எல்லாம் மிகவும் தெளிவாக மிகவும் விரிவாக சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த உரைக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை தர நோக்குடன் தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 10-12 முக்கிய விஷயங்கள் இந்த உரையில் சொல்லப்பட்டிருக்கு, அதை நான் ஒவ்வொரு விடயமாக உங்களுக்கு எடுத்து சொல்லிக்கொண்டு போறேன். ஒன்று வந்து தலைவர் சொல்கிறார், சிங்கள இனம் இன்னமும் மகாவம்ச மன அமைப்பில் இருக்கிறேன். இந்த மகாவம்ச மன அமைப்பு என்று அவர் சொல்றது என்ன? நீங்கள் மகாவம்சத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்க. அது புத்த மதத்தவர்களது ஒரு புராண கதை, ஒரு புத்த பிக்குவால் எழுதப்பட்ட வரலாறு. இதில் ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், புத்த பெருமான் இந்த இலங்கை தீவை சிங்களவர்களுக்கு, சிங்கள இனத்துக்கு ஒரு தெய்வீக பூமியாக எழுதி கொடுத்தாரா. அங்க வந்து தேரவாத பௌத்தம் வளர்றதுக்கான ஒரு புனித பூமி, இது சிங்களவர்கள் தான் சொந்தம் என்று புத்தர் சொன்னாராம். ஆகவே அந்த காலம் துவக்கி இந்த காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக சிங்களவர்கள் என்ன நினைச்சு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இது எங்கட சொந்த பூமி, இது சிங்களவர்களுக்கென்று பௌத்தர்களுக்கென்று புத்தபெருமானால் கொடுக்கப்பட்ட பூமி. ஆகவே இது மற்றவர்களுக்கு இடமில்லை, தமிழர்களுக்கும் இடமில்லை, வேறு ஒருவருக்கும் இடமில்லை. அப்ப இப்படியான ஒரு மகாவம்ச மன அமைப்பில், அது ஆங்கிலத்தில் சொன்னால் மகாவம்ச மைண்ட் செட், இதுல சிங்களவர்களுக்கு ஒரு யதார்த்த உண்மை விளங்கு. அதாவது வட கிழக்கை தாயமாக கொண்ட ஒரு தொன்மை வாய்ந்த இனம் தமிழினம், தனித்துவ பண்பாடு, மொழி, கலாச்சாரம், வரலாறை கொண்ட ஒரு தொன்மை வாய்ந்த ஒரு தேசிய இனம் வடகிழக்கில் வாழ்கிற என்ற உண்மை, அந்த யதார்த்தத்தை அவர்கள் அன்றும் சரி இன்றும் சரி ஏற்க தயாராக இல்லை. ஆகவே தலைவர் பிரபாகரன் சொல்றார் என்றால், இந்த மகாவம்சம் மன உலகத்திலிருந்து, இந்த மகாவம்ச சிந்தனையில் இருந்து, இந்த புராண கட்டுக்கதையிலிருந்து சிங்கள தேசம் மாறப்போற இல்லை. ஆகவே சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் அடிப்படை சிந்தாக்கம் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, தமிழர் ஒரு தேசிய இனமாக தமிழரை அங்கீகரித்து அவர்களுக்கு அவர்களது தாயகத்தில் ஒரு சுயாட்சி உரிமையை கொடுக்க சிங்களவர்கள் எப்பொழுதும் தயாராக இல்லை என்று முதல்ல அடிச்சு சொல்றார். யாருக்கும் இந்த ஒரு மதத்தின் ஆணி வேரில் இருந்து இந்த கருத்துலகம் வருது. புத்தர் சொன்னாராம், புத்தரா முதல் புத்தர் ஒரு இந்து, அவர் ஒரு இந்து பகுத்தறிவாளி. அவர் சொன்ன தத்துவம் என்னென்றால், கடவுள் இல்லைன்னு சொன்னார், ஆன்மாவும் இல்ல, அடுத்த உலகமும் இல்ல, கடவுளும் இல்ல என்று ஒரு புரட்சிகரமான கருத்தை சொன்னார் புத்தர். அவர் ஒரு இந்து சீர்திருத்தவாதி. அப்ப கடவுள் இல்லை என்று சொன்ன ஒரு தத்துவ ஞானிய அறிவாளிய, நீ கடவுளாக வணங்குற, கடவுளாக வணங்குறது மாத்திரம் இல்ல, அப்படியான ஒரு கடவுள் இந்த தீவை எனக்கு எழுதி வச்சுட்டு போறார் என்று சிங்களவன் நம்புறான். அப்படி என்ன, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, சிங்களவன் மேல் மாடியில் ஒன்றும் இல்லை, இப்படியான ஒரு இப்படியான ஆக்களோட போய் நின்று பேசுற இதைத்தான் செலவ சொல்ற. சரி, அப்ப பேசி பயனில்லை என்று சொன்னார். சிங்கள அரசாங்கத்தோட பேசி பயனில்லை, இவங்கள் எங்களுக்கு ஒரு தீர்வு தரப்போறையில் என்று சொன்னால் அப்ப ஏன் பேச்சுவார்த்தை கண்டு போறிய? ஏன் பாலசிங்கத்தை அனுப்புறிய? அப்ப அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றார் தலைவர். நாலு விஷயம் சொல்ற. ஒன்று வந்து, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போனதுக்கு உலகத்தின் நிர்பந்தம் காரணம். ஒரு காலகட்டத்தில் இந்தியா தலையிட்ட காலகட்டத்தில் இந்தியாவின் அழுத்தம் நெருக்கு வாரம் காரணமாக நாங்கள் பேச்சுவார்த்தை போனோம். திம்புவுக்கு போனோம், பெங்களூருக்கு போனோம், டெல்லி போனோம். இப்படியாக இந்தியாவின் நிர்பந்தத்துக்கு கீழே இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு போக வேண்டி வந்தது. அப்ப இதில் எல்லாம் நானும் தலைவர் பிரபாகரனும் இந்தியாவில் இருக்க இப்படியான அழுத்தங்களுக்கு முகம் கொடுக்க நேர்ந்தது. எங்களுக்கு தெரியும், என்னோட பேச்சு பிரயோசனம் இல்லையே. ஆனா இந்தியாக்காரன் பிடிச்சி கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொண்டு நிற்கிறான் புகழ் பேஜன். அப்ப நான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு சர்வதேச உலகத்தின் நிர்பந்தம். சமீபத்தில் பேச்சுகள் நடந்து உங்களுக்கு தெரியும். தாய்லாந்து அங்கெல்லாம் ரணிலோட போய் பேசணும். இதுக்கு வந்து சர்வதேச உலகத்தின் அழுத்தம் பேசுங்கோ. சரி, போ பேசும். அப்ப தலைவர் அறிவி சொல்றார், ஒன்று நாங்கள் போய் பேச வேண்டியது காரணம் வந்து, நாங்கள் அதாவது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு தேசிய விடுதலை இயக்கம் என்ற ரீதியில் சர்வதேச அங்கீகாரம் பிரவணம், எமது இயக்கத்துக்கு ஒரு சட்ட ரீதியான அங்கீகாரம் பிரவணம், எமது மக்களின் பிரச்சனை, எமது மக்களின் போராட்டத்தை உலக அரங்கில் அறிமுகப்படுத்தவன், இப்படியான முக்கிய காரணங்களுக்காகத்தான் நாங்கள் போறோம். அடுத்தது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் சொல்றார், அதாவது சிங்கள ஆட்சியாளர்கள் தமிழ் மக்களுக்கு அவர்களது தேசிய இன பிரச்சினைக்கு ஒரு நீதியான நியாயமான தீர்வு தரமாட்டார்கள் என்பதை உலகத்துக்கு நிரூபித்து காட்டுவதற்காகவும் இந்த பேச்சுவார்த்தை போனோம். அதுதான் நாங்கள் வெளிநாடுகள்லாம் போனோம். வெளிநாட்டு பத்திரிகை உலகத்தை சந்திச்சோம். ஏன் இந்த பேச்சு நடக்குது, எங்கட மக்கள் இந்த பிரச்சனை என்ன, இந்த கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பிரச்சனை ஈடுபட்டு இருக்கின்ற உலகத்துக்கு தெரியப்படுத்தினோம். ஆகவே பேச்சுக்கு போக வேண்டிய ஒருபுறம் நிர்பந்தம், மறுபுறம் எங்களுக்கும் தேவை. அடுத்ததாக தலைவர் சொல்றார், இந்த பேச்சுவார்த்தை என்றால் அப்படி இலகுவான விஷயம் இல்லை. சண்டையை விட பேச்சுவார்த்தை தான் சிக்க. என்ன சண்டைய? நேரடியாக எதிரியோட மோதி எதிரியை அழிச்சு பெரிய சாதனைகளில் விளையாட்டி போகலாம். அது செய்து காட்டியிருக்கோம். ஆனா பேச்சுவார்த்தை என்றால் அது ஒரு வித்தியாசமான போராட்டம். அங்க பொறியியல் இருக்கும், சதிவல பின்னல்கள் இருக்கும். என்ன மாதிரி பாலசிங்கத்தார் மடக்கலாம், புலிகளை என்ன மாதிரி அவை இந்த இலட்சியத்தில் இருந்து திருப்பி வேற பாதையில கொண்டு போகலாம். இப்படியான பல சிக்கல்கள் இதுகளுக்கெல்லாம் முகம் கொடுக்க வேணும். நம்ம பேச்சுவாதம் எல்லாம் லேசான விஷயம் இல்லை. அதான் எதிரி சிங்கள எதிரியும் தங்களிட்ட உள்ள சிறந்த சாணக்கியர்கள் சிறந்த அருவிஜீவிகள் அவையில் அனுப்புவாங்க. பெரிய படிச்சாக்கள் வருவாங்க, பெரிய சட்ட நிபுணர்கள் சட்ட மேதைகள். அப்ப இவியல் இவியலோட கதை கேட்கல. இவியல் மிகவும் நுட்பமாக, மிகவும் தந்திரமாக, மிகவும் சாதுரியமாக, மிகவும் சாணக்கியமாக திரைச்சின கையாள வேணும். இல்லாட்டி துளஞ்சம். அப்படி இருந்தும் சில சமயங்கள்ல நெருக்குதலுக்கு நாங்கள் ஆளாகி இருக்கிறோம். அதில் ஒரு உதாரணம் சொல்றார் தலைவர். இந்தியாவோட நடந்த பேச்சு, இந்தியா என்ன செய்யுது என்று சொன்னால், ரஜினிகாந்தி போய் ஜெயவாத்னாவோட ஒரு ஒப்பந்தம் செய்கிறார். என்னோ மாகாண சபை என்று சொல்லி ஒரு அற்ப சற்ப அதிகாரத்தோட ஒரு திட்டம் உங்களுக்கு தெரியும். அதை செய்து போட்டு ஆயுதங்களை போட்டு, சரி நாங்கள் ஆயுதங்களையும் கொடுத்தோம். இந்த மாகாண சபையை ஏன் நாங்கள் ஏற்க மறந்தோம்? அது புரிய நடந்த எங்களை அழிக்கிறதுக்கும் இந்திய ராணுவத்தை ஏவி விட்டது இந்தியா. அப்ப அந்த நேரத்தில் எங்களை லட்சியத்துக்காக வேண்டி, எங்களை மக்களின் நலனை பேணுவதற்காக வேண்டி நாங்கள் இந்த பெரிய வல்லரசையும் எதிர்த்தோம். நாங்கள் ஒரு சின்ன விடுதலை இயக்கமாக இருந்தோண்டு ஒரு பெரிய வல்லரசை எதிர்த்து போராடிய வரலாறுகளும் தெரியும். அது ஏனென்று சொன்னால், எங்களது இயக்கம் அழிஞ்சாலும் சரி, எங்களது போராடியது அழிஞ்சாலும் சரி, எங்களை நாங்கள் கொண்ட லட்சியத்துக்காக, எங்களை மக்களின் விடுதலைக்காக எந்த சக்தியையும் எதிர்கொள்ள தயார் என்றத பிரபாகரன் உலகத்தை உணர்த்தினார். அப்ப நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மிலிந்தா முரகட், இவர் ஒரு ரணில் விக்ரமசிங்காவின் நெருங்கிய நண்பர். முந்தைய அரசாங்கத்தில் பொருளாதார சீர்திருத்த அமைச்சராக இருந்தவர், பேச்சுவார்த்தைகளில் பங்கு பற்றினவர். எனக்கு அவர் நல்லா தெரியும். அவர் இந்த தேர்தலுக்கு முன்னுக்கு ஒரு அறிக்கை விடுறார். தயவு செய்து கேட்டுக்கொள்ளும், என்ன அறிக்கை விடுறார் என்றால், நாங்கள் புலிகளை பேச்சுவார்த்தை கண்டு இழுத்து கொண்டு போய் இந்த உலக நாடுகள் எல்லாம் காட்டி பே காட்டி இழுத்தடிச்சு கடைசியா ஒன்றும் கொடுக்காம விட்டோம். ஒரு சதிவல பின்னலுக்கு வேலை மாற்றினோம். இதால என்ன நடந்தது? புலிகள் இந்த இயக்கம் உடைஞ்சது. அதுக்குள்ள இருந்து ஒருவர் இயக்கத்தை விட்டு வெளியேறி இன்னொரு அமைப்பை உருவாக்கினார். அவர் யாரை பற்றி சொல்றாரு உங்களுக்கு தெரியுமா? அவரை பற்றி நான் இங்க பேர்கள் விரும்புகிறேன். உண்மையில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், சிங்களவர்கள் ரணில் விக்ரமசிங்காவின் அரசாங்கம் வந்து எங்களை பேச்சுவார்த்தையை கொண்டு போச்சு. இந்த அவியல் நிச்சயம் என்னென்னால், புதுக்குள்ள காட்டுக்குள்ள காஞ்சி போய் கிடக்குகள் இதெல்லாம் கொண்டு மேற்குள்ள நாகரீகத்தை காட்டினால் எல்லாத்தையும் போராட்டத்தை எல்லாம் விட்டு ஓடிடுவாங்க. அப்ப என்ன தெரியும், நான் தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு தலைமை வச்சு போறேன். அப்ப அப்படி என்ன நடந்தது சொன்னால், உங்களுக்கு உண்மையை சொல்றேன், தாய்லாந்து, தாய்லாந்துல பேச்சு நடக்கு. அப்ப பேசுறேன்டா, அங்க முக்கியமாக நானும் பிரிசிமினும் தான் இந்த பெடரல் பற்றி இடரல் பட்டுக் கொண்டிருக்கிற. ஆனா எங்களோட வந்த பொறியியல் வந்து பின்னேறம் என்றோட அவங்க கிளம்பிடுவாங்க. எங்க போறாங்க பார்த்தால் போய் ராகுலாம் வருவாங்க. அப்ப நான் எங்களை ஆக்களை கூப்பிட்டு சொன்னேன், தம்பிமாரு உங்களை எல்லாரையும் கண்காணிக்க சொல்லிதான் என்ன தலைவர் அனுப்பியிருக்கிறார். ஆகவே நீங்கள் நாளைக்கு போய்க்கு என்ன கூட்டிக் கொண்டு போங்க. இவன் என்ன மசவாசங்கு நானும் பார்க்கத்தான் வேணும். அங்க போனால் பின்ன எல்லாரும் அனுப்பிட்டு கொண்டு போறோம். அங்க போனால் அங்க பேங்காக் பெரிய பிரம்மாண்டமான ஒரு நகரம். அங்க ஷாப்பிங் சென்டர் என்ன துரமான ஷாப்பிங் சென்டர். அங்க வடிவான பொம்மைகள் மாதிரி தாய்லாந்து பட்ட அப்ப இவியல் போய் ஷாப்பிங். அப்ப நானும் இவியல மேற்பார்வாக்க நானும் சைட்டால சைட் அடிக்க. ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை என்றா எனக்கு அருகில் ஒரு வெள்ளக்காரி கடிவாளம் போட்டு விழுத்து கொண்டிருக்கிறா. அப்ப இப்படியெல்லாம் வெளிநாடுகளுக்கு போய் ஷாப்பிங்கள் சென்றோன்னு ஒரு ஆள் குழம்பிட்டார். சரி, ஒரு ஆள் குழம்பிட்டார். அவர் குழம்புனா என்ன செய்திருக்கவன்? சரி, பெண்கள் மயங்கி நீ குழம்புற, நீ என்ன செய்திருக்கணும்னா இயக்கத்தில் இருந்து விலகி போய் ஒரு 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 பாலியல் இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கலாம். போராட்ட இயக்கம் இல்ல, பாலியல் இயக்கத்தை ஆரம்பிச்சேன்னா நானும் வந்து சேர்ந்திருப்பேன். அப்ப என் விஷயத்துக்கு வரும். இப்ப மிலிந்தா முறைகூட சொல்ற, அவர் தேர்தலுக்கு முதலே சொல்றார், தாங்கள் புலிகளை இப்படி கொண்டே வெளிநாடுகளை காட்டி ஏமாத்தி புலிகள் அமைப்பை உடைச்சு ஒரு தளபதிய வழியில எடுத்து பெரிய சாதனை சாதிச்சு போட்டோம். ஒரு சதிவல பின்னல் பின்னப்பட்டேன். அப்ப நாங்கள் ஏற்கனவே இந்த பேச்சுவார்த்தைகளில் உள்ள பொறுக்கிடங்கள் சதிவல பின்னல்கள் என்ன மாதிரி கொண்டு எங்களை வெளுத்துவாங்க என்ற சூத்திரம் எல்லாம் தெரிஞ்சுதான் பேச்சுவார்த்தையை போடுறாங்க. ஆகவே இப்படியான சவால்கள் வரையிலேதான் நாங்கள் அதுக்கு முகம் கொடுத்து சாணக்கியமாக காய்களை நகர்த்தி நாங்கள் இதில் இருந்து தப்பி விடுறோம். அப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப எங்க போராட்டம் 30 வருஷமா நடக்கு. இந்த 30 வருட போராட்டத்தில் இடக்கிற போர் நிறுத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு, பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. ஒரு கட்டத்தில் இந்தியாவின் அழுத்தம், ஒரு கட்டத்தில் சர்வதேசத்தின் அழுத்தம். ஆனால் தலைவர் சொல்றார் என்னன்னு சொன்னால், இந்த கடைசியாக நடந்த பேச்சு இது வந்து 4 ஆண்டு காலமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கு. அதாவது 2001 டிசம்பர் மாதம் தலைவர் தான் ஒருதலைபட்சமாக போர் நிறுத்தத்தை பிரகடனப்படுத்துறார். அது சும்மா இல்லை, ஒரு பலத்தில் என்னண்டு வந்தான். என்ன பலம் என்று சொன்னால், வன்னி மாநிலம் முழுக்க நாங்கள் பிடிச்சு ஆனரவு படத்தளத்தை துவம்சம் செய்து ராணுவ சமநிலையை எங்களுக்கு சாதகமான நிலைநாட்டி அதுக்கு பிறகு ஒரு பலத்தின் அத்திவாரத்தில் நின்று கொண்டுதான் நேசக்கரம் நீட்டுறதாக சொல்ற. அன்றைக்கு துவங்கின பேச்சு 4 ஆண்டு காலமாக ஈடுபட்டு முதல்ல உங்களுக்கு தெரியும் ரணிலோட 6 கட்ட சுற்று பேச்சு நடந்து, அது நோவே, ஜெர்மனி, தாய்லாந்து, ஜப்பான் என்று உலக தலைநகரம் எல்லாம் நானும் இந்த வருத்தத்தோடு ஈடுபட்டு தெரிஞ்சது. ஆனால் அதுக்கு பிறகு ரணிலின் ஆட்சி போய் சந்திரியாவின் ஆட்சி, சந்திரியாவோடையும் பேசணும். இப்படியெல்லாம் பேசியும் இந்த 4 ஆண்டு காலமாக எடுத்த முடிவுகள், எடுத்த தீர்மானங்கள், செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் ஒன்றுமே நிறைவேற்றப்படும். இப்ப இதுக்குள்ள என்ன நடந்த சொன்னால், இந்த சர்வதேச சதிவள பின்னல் பற்றியும் சொல்லவான். இந்த சர்வதேச சதிவள பின்னல் என்ன மாதிரி பின்னப்பட்டவன் சொன்னால், இந்த பேச்சுவார்த்தையை வந்து சர்வதேச வல்லரசுகளை உள்ளடக்கியதாக விரிவாக்கம் செய்தார். அதாக அமெரிக்கா, ஜப்பான், பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் எல்லாருமாக இதுக்குள்ள வந்து குந்தி தாங்களாக தீர்மானம் போட்டு இப்படி செய்ய வேணும் அப்படி செய்ய வேணும் என்று எங்களை அழுத்தம் போட்டு தொங்கிச்சுனா. அதான் நாங்களே சொல்லுவோம், எக்ஸசிவ் இன்டர்நேஷனல் இன்டர்வென்ஷன். இல்லையா, ரெண்டு பேருக்கு மத்தியில் பேச்சு, சரி நோர்வேயை நாங்கள் மத்தியஸ்தராக அனுசரணையாளராக ஏற்றுக்கொண்டு நடத்துறோம். இது பார்க்க போனால் கடைசியில் கோச்சி அரசு சொல்லி போட்டு அமெரிக்கா ஜப்பான், ஐரோப்பிய ஒன்றியம் என்று சொல்லி எல்லாரும் வந்து நேசையில் இருந்தோண்டு நீங்கள் அதை செய்ய வேணும் இதை செய்ய வேணும் என்று கட்டளை ஓட துவங்கிட்டான். அதாவது நாங்கள் சுதந்திரமாக எங்கிருந்த மக்கள் இந்த பிரச்சனை எங்கள மக்கள் தான் தீர்மானிக்க வேணும். ஆனா உலகம் தீர்மானிக்க முடியாது. ஆனா உலகம் சொல்லுது நீ ஒற்றியாட்சிக்கு உள்ள தீர்வு இலங்கை இளமையை மீறக்கூடாது, தனி அரசு அமைக்கக்கூடாது, இப்படியான அழுத்தங்கள். இப்படியாக சர்வதேசம் உலகம் நெருக்குவாரம் போட்டு கடைசியில் எங்கட ஆயுதங்களை களைகிற திட்டத்தைத்தான் சர்வதேச சதிவள பின்னல் என்று சொல்லப்படுது. இந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் ரணில் விக்ரமசிங்கா. கடைசியாக இந்த சதிவள பின்னலை சிக்கப்பட்டு அவர் தான் போன நாங்க நிற்கிறோம். அப்ப தலைவர் சொல்ற, போன வருஷமும் இதே மாவீரர் நாள்ல தலைவற்ற விளக்கத்தை நான் தான் உங்களுக்கு விளங்கப்படுத்தேன். அப்ப அவர் தலைவர் என்று சொல்றார், என்ன சொன்னார் போன வருஷம், அதாவது இடைக்கால தீர்வுமின்றி, நிரந்தர தீர்வுமின்றி, நிம்மதியான வாழ்வுமின்றி, ஒரு வறுமைக்கள், ஒரு சூன்யத்துக்கள் எங்கட மக்களவை வச்சிருக்கணும். இந்த வறுமைகள் நாங்கள் இனியும் தொடர்ந்து இருக்க முடியாது. ஆகவே இப்படி இனி மேற்கொண்டு இந்த இந்த பேச்சுவார்த்தை என்று இழுத்தடிச்சீங்கள் என்று சொன்னால் நாங்கள் எங்கட சுதந்திர போராட்டத்தை பொதுவில் ஆரம்பிப்போம் என்று சொல்லி போன ஆண்டு சொன்ன சொல்லிப்போட்டவர் போவையில் சொல்லி போட்டு ஒரு எங்கட விடுதலை போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான ஒரு போர் திட்டத்தை வகுத்து கொண்டிருந்தேன். அப்ப நாங்கள் நினைச்சோம் தெரியல சண்டை வர போகுது, போராட்டம் துவங்க போகுது. இதுக்குள்ள என்ன நடந்ததுன்னு சொன்னால், அடுத்த அவர் சொல்லி அடுத்த மாதம் டிசம்பர், போன வருஷம் டிசம்பர் மாதம் சுனாமி பேரலை அடிச்சு, சுனாமி பேரலை இந்த அனர்த்தத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. எங்கட தாயகத்தின் கிழக்கு கரையோர பகுதியில் உள்ள கிராமங்களை எல்லாம் அள்ளிக்கொண்டுவோம், தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒட்டுமொத்தமாக 20,000 பேர் கொந்தளிக்கப்பட்டார், 300,000 பேர் வீடுகளை நிலங்களை இழந்து அகதியாக்கப்பட்ட, இப்படியான ஒரு பெரியொரு பேரவலம், இயற்கையின் ஊழிக்கூட்டு, இப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ள எங்கட மக்கள் மாபெரும் மனிதாபிமான அவலத்தை எதிர்கொண்டு அவலப்படைக்க எப்படி ஐயா சண்டையை தோன்ற. அப்ப தலைவர் என்ன செய்தார்? முழு படையணிகளே களத்தில் இறக்க போய் மக்களுக்கு உதவியை செய்யும். அது 3-4 மாதமாக எல்லா படையணிகள், கடற்புலிகள், மத்திய சமூக சேவைகள், டிஆர்ஓ எல்லாம் இறங்கி அற்புதமான நிவாரண பணிகளை செய்த வரலாறுங்களுக்கு தெரியும். அப்ப இந்த இயற்கை இந்த அனர்த்தத்தால் எங்கட போராட்ட திட்டம் ஒத்தி வைக்கப்பட்டது. தயவு செய்து விளங்கிக் கொள்ளும், ஏன்னா நீங்களும் விளங்கிக் கொள்ளணும். என்ன இவியல் இந்த வெற்றிடம் விழுக்கிறோம் வேண்டுவாதா பேச்சுவார்த்தையில நிக்கிறவன் இப்படி இருந்த சூழ்நிலையில. அப்ப இந்த பேரழிவு உலகத்தின் மனச்சாட்சியை உடுப்பியதுன்னு சொல்றேன் தலைவர். அதால உலகம் என்ன செய்தால் பெரும் தொகை உதவி செய்ய முன்வந்து 4 பில்லியன் டாலர் நியாயமான பெரிய உதவி. அப்ப சந்திரியா அம்மையார் பார்த்தாரென்றால் நல்ல வர்ணம் இதை நழுவ விடாது என்று சொல்ல மாதிரி புலிகளோடையாவது சேர்ந்து பேசி இந்த காசு எடுப்பான். அப்ப சந்திரியா என்ன செய்து விட்டாரென்றால் 2 பேருமா சேர்ந்து பேசி ஒரு 2 பேருமா சேர்ந்து ஒரு பொது கட்டமைப்பை எடுத்து காசை வெளிநாட்டில் இருந்து மக்களுக்கு பயந்து கொடுப்போம். பாதிக்கப்பட்டது கிழக்கு கரையோரம் கூட பாதிக்கப்பட்டது, ஆனாலும் தென்னிலங்கையிலும் பாதிப்பு இருந்ததுதான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் எங்கட மக்கள் தான் கூட இறந்தது. ஆகவே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் சரி, வெளிநாட்டு அரசாங்கங்கள் உள்ள பெரிய தொகையில காசை தருது, அதை வாங்கி எங்களுக்கு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய எங்கட கடமை ஏன்னு சொன்னால் நாங்கள் ஒரு விடுதலை இயக்கம் என்ற ரீதியில எங்கட மக்களின் நலன்களையும் பார்க்க வேணும். அப்ப அவதிப்படுற மக்களை எல்லாம் அல்லல் பட விட்டுட்டு நாங்கள் போராட்ட களத்தில் இறங்கி போராடுறது என்று சொன்னால் அசாத்தியமில்லை. ஆகவே கேந்திர சந்திரியாவோட பேசணும் இந்த ஆண்டு ஆரம்பத்தில், அதுவும் மாதக்கணக்கில் விடுபட்டு ஆர் பேசணும்னா இந்த அதுவும் இந்த சமாதான செயலகங்கள் மட்டத்திலான இந்த பேச்சு கொழும்புல நடந்தது. கொழும்புல நடந்து அதுல சில விஷயங்களை எல்லாம் விட்டுக் கொடுத்து பொது கட்டமைப்புக்கு ஒன்று இணங்கினோம். நீண்ட காலத்துக்கு பிறகு விடுதலை புலிகள் இயக்கமும் ஸ்ரீலங்கா அரசாங்கமும் ஒரு கட்டமைப்புக்கு இதுதான் முதல் தடவையாக இணங்கி இருக்கிறோம். சரி, இணங்கி நடந்து அந்த கட்டமைப்புல ஒப்பந்தம் கச்சாத்துட்டாச்சு. ஆனால் இந்த ஒப்பந்தம் கச்சாத்துட்டதுக்கு பின்னர் என்ன நடக்குது என்று சொன்னால், அப்ப அம்மாவின் அரசாங்கத்தில் ஒட்டி கொண்டிருந்த மொட்டைகள், மொட்டை என்றால் எங்களுடைய புத்தவிக்கள், புத்தவிக்களும் ஜேவிபி இவியல் வந்து இதை எதிர்த்து அரசாங்கத்திலிருந்து விலகி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு உயர்நீதிமன்றம் என்ன செய்யுது அவங்களுக்கு சார்பாக தீர்ப்பு அளிக்குது. இதுக்கப்புறம் வந்து இந்த பொது கட்டமைப்பு, இந்த நிவாரண பணத்தை எடுத்து பகிர்ந்து அளிக்கிற பொது கட்டமைப்பு செயலில் வந்து செத்து போகும். அப்ப இத சுட்டிக்காட்டுற தலைவர் என்ன சொல்றார், சரி தமிழர்களுக்கு சமஷ்டியும் கொடுக்க தேவையில்லை, நீ சுயாட்சியும் கொடுக்க தேவையில்லை, அந்த பாதிக்கப்பட்ட சனங்களுக்கு ஒரு நிவாரணமாக அதுவும் உந்த காசுல இல்லை, வெளிநாடுகள் தர்ற காசு எடுத்து பகிர்ந்து அளிக்கிறதுக்காக போற ஒரு அதிகாரமற்ற ஒரு நிர்வாக அமைப்பையே உன்னால தர முடியாது. அப்ப எங்கட மக்கள் இந்த பிரச்சனை என்ன தீக்கப்படுறேன், அப்ப அடிச்சு சொல்ற என்ன சொல்ற இறுதியாக உறுதியாக சொல்ற சிங்கள ஆட்சி பீடம், சிங்கள பேரினவாதம், சிங்கள ஆளும் வர்க்கம் எங்கட மக்கள் இந்த பிரச்சனையை தீக்க போற இல்லை. அப்ப என்ன நாங்களாகத்தான் போராடி வெல்லவன். மற்றவன் சிங்களவன் காரணியத்திலே 57 வருஷம் இருந்தது போ, இனி நாங்களாக போராடித்தான் எங்களுடைய உரிமையை வெல்ல வேணும். அதுக்கு உதாரணத்துக்கு இதைத்தான் சொல்றாரு. இந்த பொது கட்டமைப்பிற்கு நடந்த கதி, இது ஒரு புறம் இருக்கா. இந்த வருஷம் இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்ததாக தலைவர் சொல்றார். அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னன்னு சொன்னால், விடுதலை புலிய இயக்கத்துக்கு எதிராக ஒரு நிழல் யுத்தம். மறைமுக யுத்தம். எங்கேயோ ஆரோ ஒழிச்சு நின்று காட்டுக்குள்ள ஒழிச்சிருந்தோண்டு ஒரு கண்ணி வடி வச்சு கொல்லுவான். ஆரண்டு பார்த்தா செய்ய இதுக்காகத்தான் நிழல் யுத்தம் என்று சொல்லு. அப்ப இந்த நிழல் யுத்தம் தொடங்கிச்சு, இந்த ஆண்டு மிகவும் தீவிரமா தொடங்கிச்சு. இங்க கேள்விப்பட்டது எங்கட மூத்த உறுப்பினர்கள், முக்கியமான போராளிகள், ஆதரவாளர்கள், கல்விமான்கள், முக்கியமான பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர், எங்களுக்கு ஆதரவான எம்பிமே இப்படியாக போட்டு சொல்லி கொண்டு வராங்க. இதுக்கு பின்னணியன் ஆறு பார்த்தால் தெரியுதுங்களுக்கு. இந்த சூத்திரதாரி ஆறு பார்த்தால் ராணுவ புலனாய்வுத்துறை, அவர்களுக்கு பின்னாலே ஆறு பார்த்தால் சிங்கள இனவாத அரசியல் தலைவர்கள். தலைவர் சொல்றார் இவை இந்த அருவகரங்கள்தான் இதையெல்லாம் நடத்தும். அப்ப ஒரு கேட்டுக்கொள்ள, இது என்ன சமாதான யுகம், 4 வருஷமாக போர் நிறுத்த உடன்பாடு, இந்த நாங்கள் அமைதியை பேடிக்கொண்டிருக்கிறோம், அங்க அவன் போட்டு தள்ளிக்கொண்டிருக்கிறான். அப்ப இதுதான் சிங்களவற்ற சிங்கள ஆளும் பக்கத்தின் சிங்கள இனவாதத்தின் ஒரு நயவஞ்சகமான செயல். அப்ப பாருங்க, 4 வருஷமாக அப்ப இவ்வளவு பொறுமையோட எங்கட தலைமை கூடம் எங்கட தலைவர் இதுகளெல்லாம் பொறுத்து கொண்டு யாருக்கா இந்த எங்களுக்குத்தான் திட்டு விடு. வெளிநாடுகள்ல இருந்து சொல்றாங்க புதிய கொண்டு 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 அடிக்கணும் கிளிங் ஆறு பாருங்களேன். அவன் எங்க அடிச்சு கொண்டிருக்கான், உலகம் எங்களை திட்டிக் கொண்டு அப்படியான ஒரு சிக்கல். அப்ப இதுல முக்கியமாக தலைவர் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னு சொன்னால், என்ன சொல்றாருன்னா, சிங்களவர்களுக்கு என்ன ராணுவ தீர்வில் தான் நம்பிக்கை இருக்கு, இவங்களுக்கு சமாதானத்திலேயோ பேச்சுவார்த்தையிலேயோ தமிழர்களோட பேசி தமிழர்களுக்கு நீதி வழங்குவதிலேயோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவங்கள் எங்களை சமாதானம் என்ற ஒரு மாயக்கில் வச்சுக்கொண்டு எங்களுக்கு எதிராக ஒரு நிழல் யுத்தத்தை, ஒரு நாசகார யுத்தத்தை நடத்தி எங்களை அழிச்சு எங்களை இயக்கத்தை உடைக்கிறது தான் இந்த நோக்கம். இதுக்காக பயன்படுத்தினேன்னு சொன்னால் சிங்கள ராணுவம் நேரடியாகவே இல்லை, அவன் இந்த தமிழ் ஆயுத கொள்கை. அது நிறைய பேர் இருக்கு உங்களுக்கு தெரியுமா, குறிப்பாக கிழக்கு மாகாணத்து அவன் பேர்கள் பட்டங்களை இங்கே நான் சொல்லி அவைகளுக்கு ஒரு புகழை ஏந்தி கொடுக்க வரே இல்லை. அவர் கூலி பட்டாதான் அரசாங்கத்தை பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கு. தமிழனுக்கு எதிராக தமிழன் செய்கிற கூத்துகள் உங்களுக்கு தெரியும். இவையெல்லாம் எங்களுக்கு அன்று அது ஓங்கி இன்றைக்கும் வரைக்கும் இவையெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை. இங்கேயும் இருக்கு நாங்கள் பேர் அப்ப தலைவர் என்ன சொல்றாரு என்றால், சமாதானம், போர் நிறுத்தம், பேச்சுவார்த்தை, இந்த மூன்று சொற்பதங்கள்லையும் எந்த விதமான அர்த்தமே இல்லை. என்று சொன்னால் சமாதானம் என்று சொல்லிக்கொண்டு நீ யுத்தம் ஒன்றை செய்கிற, மொத்த மறைச்சு இருண்ட யுத்தம், நிழல் யுத்தம் ஒன்றை செய்து கொண்டிருக்க, அது என்ன சமாதானம்? போர் நிறுத்தம், போர் நிறுத்தம் என்று சொன்னால் போர் நிறுத்த விதிமுறைகளை நீ நிறைவேற்ற இல்லை. என்ன லட்சம் லட்சமான சனங்கள் தங்களை கிராமங்கள் வீடுகளுக்கு திரும்பாமல் அகதி முகாம்களுக்கு கிடக்கு, நீ என்ன எங்க நிலத்தை ஆக்கிரமிச்சு கொண்டிருக்க எவ்வளவு காலம்? இப்ப 10 வருஷத்துக்கு மேலே அந்த சனங்கள், நல்ல கல்வீடு காணிகளோடு இருந்த சனங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு கொட்டில் எழுக்க கிடந்து மலைக்கு சாகு. இதுதான் போர் நிறுத்தம். இந்த போர் நிறுத்த விதிகளின்படி நீ இந்த ஆயுத குழுக்கள் இந்த ஆயுதங்களை எப்பயோ பறிச்சிருக்கணும். நீ அதையும் செய்யாமல் அவங்களுக்கு ஆயுதத்தை கொடுத்தும் ஏவி விட்டு எங்களை கொள்ள செய்த, இதுதான் போர் நிறுத்தம். பேச்சுவார்த்தை, பேச்சுவார்த்தை என்ன இல்லையா? நாங்களும் இந்த உலகம் முழுக்க சுத்தி அடிச்சு விழுந்து காட்டி அங்க போனால் என்ன? அவை இந்த நோக்கம் என்ன? இவையில இழுத்து அடிக்கிறது. அதுக்குள்ள ஒரு சதிவேளை பின்ன உலக நாடுகளை பிடிச்சு எங்களை மடக்கி அடக்கி எங்கள்கிட்ட இருந்து ஆயுதங்களை பிடுங்கி ஒன்றும் இல்லாமல் வெளியேற்ற வேணும் என்ற, அதான் இவர் ரணில் ஐயா செய்த விளையாட்டு. எங்களை கனவேறு கோபம் ஏன் ரணில் ஐயாவுக்கு போட்டிருந்தால் இப்ப வந்திருந்தாருன்னா நீங்க பேச போயிருக்கலாமே அப்படி சொல்றாக்களும் இங்க இருக்கணும். அவன் ஐயா அவன் பயங்கர நரி, இவன் ராஜபக்சா வருவா இல்ல, அது ஒரு பயங்கர நரி, எங்களுக்கு தானே தெரியும். என்று சொன்னால் நான் இந்த பேச்சுவார்த்தையில இழுபட்டு களைச்சு போன மனிதன். இவையில் எல்லாரும் நான் பிரேமதாசா காலத்தில் எந்த ரணில் என தெரியும். நான் 17 வயதில் பத்திரிகையாளராகி அந்த காலத்தில் இருந்தே இந்த அரசியல்வாதிகளோட பழகினான். அப்ப இவியல் இந்த சூத்திரங்கள், இவை இந்த ஜில்மால்கள், இவை இந்த மசவாசுகள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும், தலைவருக்கு தெரியும். ஆனா சில பேர் இருக்கான், அவன் பரவாயில்லை, அவன் என்ன பெடரல் தரன்றான். இங்க பெடரலை பற்றி நாங்கள் பெடரலிசம் இந்த பற்றி ஒன்று சொல்லுவான். 57 வருஷமாக பெடரலிசம் காய்ச்சிருக்கான். பெடரலிசம் எங்களுக்கு என்ன புது விஷயமா ஐயா? செல்வநாயகம் காலத்தில இருந்து பெடரல் பெடரல் என்றான். இப்ப பெடரல் பட்டுக்கொண்டு கிடக்கிறான், பெடரலும் தரமாட்டான். அது எங்களை பெடரல் என்று ஒரு மாயையை காட்டி ஏமாற்ற வித்த, அங்கு ஒரு பெடரல் பண்ணுறான். இந்த பொது கட்டமைப்பே ஒரு கிராம சபைக்கு இல்லாத அதிகாரம் இல்லாத ஒரு பொது கட்டமைப்பே தராத சிங்களவன். தமிழர் தாயத்தை ஏற்று சுயநிர்ணய உரிமையை ஏற்று உங்களை கொண்டு போய் சிம்மாசனத்தில் வச்சிருந்தா சுயாட்சி நிறைவே போறான். சிங்களவனுக்கு தெரிஞ்ச ஒரு மொழி இருக்கு, அடி அடிக்காதான் அவன் குழங்கும், அது புலிகளுக்கு தெரியும். அப்ப என்ன ஒரு முக்கியமான, அப்ப இந்த இதுகளை எல்லாத்தையும் கடந்த 50-57 ஆண்டுகால அரசியல் வர்றாரு. இதுக்குள்ள புலிகள் கடந்த 30 ஆண்டுகாலமாக நடத்திய போராட்டம், கடந்த பல வருடங்களாக நாங்கள் நடத்திய பேச்சுவார்த்தைகள், இது எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்து எங்களை தலைவர் முடிவுக்கு வந்து என்ன, இனியும் போய் சிங்களவர்கிட்ட கையேந்தி எனக்கு கொஞ்சம் சலுகதா, எனக்கு சமஷ்டிதா, எனக்கு அதத்தா இதத்தா என்று கேட்டு பிரயோசனம் இல்லை. அதாவது சிங்கள அரசியல்ல இருந்த நம்பிக்கை, அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளோட பேசி அவையின் காரணியத்தில் இருந்து ஏதாவது உரிமைகளை பெறலாம் என்ற அந்த நம்பிக்கை உடைஞ்சோச்சு. எங்களுக்கு மாத்திரம் இல்லை, ஜனங்களுக்கு. நீங்கள் பார்த்துட்டு சமீப காலமாக தமிழீழத்திலே தமிழீழம் என்று ஒரு பெரிய எழுச்சி சனம்படியில் வளர்த்தோம். கொங்கு தமிழ், தமிழ் தேசிய எழுச்சி விழா, சனங்கள் எல்லாம் சமுத்திரமாக வெளியே வந்து தட்டுதல். சிங்களவன் நட்டை இல்லை, நீங்கள் நல்லா பார்த்துருக்கோம். சர்வதேச சமூகத்துக்கு அரகுகோல் விடுகிறீர்கள். எங்கட சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொள், எங்கட தாயத்தை ஏற்றுக்கொள், எங்களுக்கு தன்னாட்சி உரிமை வேணும் என்று சொல்லி எங்கட மக்கள் எங்கட மண்ணில் உலகத்தை பார்த்து அரகுகோல் விட்டுக் கொண்டிருந்தார். நீங்கள் பத்திரிகைகளை படித்து பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பெரிய பெரிய நிகழ்வுகள். கடைசியாக என்ன, தேர்தல் வந்து தேர்தல் ஆர் அங்க ஒரு சிங்கள ஜனாதிபதியை நியமிக்கிற தேர்தல். ஏன் நாங்கள் இதை போய் பங்களிப்பு செய்யும்? ஆர் ரணில் வந்தா போல பிரச்சனை தீருமா, அல்லது ராஜபக்சா வந்தா போல பிரச்சனை தீருமா? தீரா. அப்ப இதுக்குள்ள மெனக்கட்டு போய் அவனுக்கு பார்க்க போட்டு அவனை ஆட்சி பீடத்தில் ஏற்றி பேந்தும் பழைய வழி போய் தாய்லாந்துல போய் சுத்தி பார்க்க சொல்றீங்களே. அப்ப இயக்கம் கூட்டணி எம்பி மேரையும் கூப்பிட்டு காய்ச்சி சொல்லிக்கணும், நாங்கள் இதுக்குள்ள போய் தரைய ஓட்டக்கூடாது, நாங்கள் எங்கட மக்களுக்கு சொல்ல போறோம், உதை நம்பாதைங்கோ, உதை அக்கறை காட்டாதைங்கோ. அப்ப ஜனங்களுக்கு மெசேஜ் விளங்கிட்டு ஜனங்களுக்கு தெரிஞ்சு போச்சு புரியல் என்ன சொல்லினேன். எங்களுக்கு கூட்டணி தான் சொல்ல போனோம், வழி இல்லை எங்களுக்கு கன வழியதுக்கு ஜனங்களுக்கு சொல்றது. அப்ப ஜனங்கள் வந்து தேர்தலுக்கு தேர்தலில் போய் வாக்களிக்க விரும்புற ஜனங்கள். ஆனாலும் இதுக்குள்ள இபிடிபி அப்படியான இவியல் போய் கள்ள போடுறதுக்கு எல்லாம் ஒழுங்கு செய்து கொண்டிருக்கான். அங்க இருக்கிற எங்கட மாணவர் இயக்கங்கள் யூனிவர்சிட்டி படிங்க சும்மா அப்படியே இல்லையா, அவங்களும் என்னவோ இரவிரவா போய் பட்டாசுகளை எடுத்து கொளுத்தி பெருட்டி விட்டுருக்காங்க. அதை வச்சுக்கொண்டு உலகம் முழுக்க எங்களுக்கு திட்டு. நீங்கள் தேர்தலை புறக்கணித்தது, புறக்கணிக்க சொன்னது, மக்களின் சனநாயக உரிமையை மீறுவது, அதுவே ஐரோப்பிய ஒன்றத்தில் உங்களுக்கு தடை வரப்போகுது, உங்களை தடை செய்ய போற மண்டையெல்லாம் பெருட்டுகள் விடுகிறோம். அப்ப நான் ஒன்று கேட்க விரும்புறேன் ஐயா, இந்த சர்வதேச சமூகத்தை கடந்த 10 வருஷமாக தங்கட சொந்த வீடுகள், சொந்த காணிகள், சொந்த கிராமங்கள் எல்லாம் விட்டு அநாதைகளாக, அகதிகளாக, ஏதிலிகளாக இந்த அகதி முகாம்களையும் நலன்புரி மன்றங்களையும் கிடந்து அல்லல் பட்டுக் கொண்டிருக்கிற யாழ்ப்பாணத்து ஜனங்கள் லட்சக்கணக்கானவை. அவை இந்த ஜனநாயக உரிமையை பற்றி நீ கயக்குறீங்க, அது ஜனநாயக உரிமை மீறல் இல்லையா? இது நாங்கள் போய் அவர் ரணில போட்டிருப்போம், ரணிலுக்கு போட்டால் அவர் வந்திருப்பார், சரிவல பின்னலை கொண்டு ஓடலாம். அது நாங்க என்ன பெயர் அப்ப இந்த தேர்தல் புறக்கணிப்பது முக்கியமான விஷயம் கேட்டுக்கொள்ளுங்க. என்ன இதுவரை காலமும் இல்லாத ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. என்ன விஷயம் என்றால், இதுவே முதல் தடவையாக எங்கட மக்கள் தமிழ் மக்கள் சிங்கள ஆட்சி பீடத்தை புறக்கணிச்சு. நீ ஆண்ட ராவணன் ஆண்டான ராமன் ஆண்டான எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, பெரிய புறக்கணிப்பு. அதாவது அங்க சிங்கள தேசத்திலேயே பெரிய ஒரு தடுமாற்றம். என்ன என்ன விளையாட்டு இது? இதில் என்ன செய்ய போயினோம்? மக்களே முதல் தடவையாக வந்து தேர்தலில் புறக்கணிக்கிறது. இதுல வந்து ஒரு தனி நபருக்காக, தனி நபர் ஆளுமைக்காகவோ அல்லது ஒரு கட்சி கொள்ளைக்காகவோ எங்களை மக்கள் இதை புறக்கணிக்கல, அல்லது ரணிலியோ ராஜபக்சாவையோ புறக்கணிக்கல. அவியல் புறக்கணித்தது சிங்கள அரசியல் அமைத்த தனி நபர் ஆளுமைக்காகவோ அல்லது ஒரு கட்சி கொள்ளைக்காகவோ எங்களை மக்கள் இதை புறக்கணிக்கல, அல்லது ரணிலியோ ராஜபக்சாவையோ புறக்கணிக்கல. அவியல் புறக்கணித்தது சிங்கள அரசியல் அமைத்த சிங்கள ஆட்சி பீடத்த வேணாம் ஐயா. நாங்கள் இனி தனி வழிய போக போறோம். நீங்கள் உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை வச்சுக்கொண்டிருங்க. எங்களுக்கு நாங்கள் எங்கட தலைவிதியை, அரசியல் தலைவிதியை, அரசியல் தகமையை நாங்களாக தீர்மானிக்கிற காலம் வந்துவிட்டது என்ற ஒரு மெசேஜ், ஒரு செய்தி அங்க கொடுவார்கள். அப்ப இது சனங்களின் கொடுத்த செய்தி வேற, உலகம் எங்களை திட்டுறது வேற, உலகத்துக்கு விஷயம் விளங்கில். அப்ப எனக்கு ஒரு மேற்குலக ராஜதந்திரி டெலிபோன் பண்றார், என்ன வந்து சந்திப்பினம் அங்க துணைச்சி தான் போகாவிட்டாலும் என்ன விடுறாங்களோ இல்லை சொல்லினம், மிஸ்டர் வாலசிங்கம் நீங்கள் இந்த உங்களோட இயக்கம் வந்து உங்களோட மக்களை தடுத்து நிறுத்தி பயமுறுத்தி இந்த தேர்தலில் திசை திருப்பி ஒரு சிங்கள தீவிரவாதி ஒருத்தர் இப்ப வந்திருக்கிறார், நிலைமை மாறப்போகுது, சண்டை வரப்போகுது, இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். ஆகவே ஐரோப்பிய ஒன்றியம் உங்களை தண்டிக்கிறது தீர்மானித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன செய்யறது? உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கும். அப்ப நான் சொன்னேன், ஐயா நீங்கள் எங்களை தண்டிக்கலாம், என்ன பிரிட்டன்ல எங்களுக்கு தண்டனை இல்லையா, கடைசி இருக்கிறானே, இவ்வளவு சனவும் வந்து இருக்குதானே, எத்தனை பேர் உங்களுக்கு தெரியாத தடுக்கிறதுக்காக வேண்டி கோர்ட் பறைக்கும் போறதுக்கு கோவணம் கட்டி கொண்டவன் ஒன்னு விடுவதே இல்லை என்று சொன்னால் மக்களையும் புலிகளையும் இவராலையும் பிரிக்க முடியாதையா? நான் அவருக்கு சொன்னேன், இங்க இங்கிலாந்துலையும் எனக்கும் தடலாம், ஆனா நாங்க தனியத்தான் தெரிகிறேன் இந்த டூட்டிங் எல்லாம். அப்ப ஒரு டூட்டிங்ல என்ன கூப்பிட்டு கேட்டார், பாலான என்ன தனியா தெரிகிறார்? அப்ப நான் சொன்னடாப்பா, வீட்டில் கிடந்து குளிருக்க கிடந்து ஹார்ட் அட்டாக் வந்து செத்தால் எனக்கு ஒரு மதிப்பும் இல்லாம போயிடும். புதுக்குள்ள தனியா தீர்த்து யாராவது போட்டு தள்ளினான்டா மாவீரா மறைதான். ஐரோப்பாவில் தடை வரலாம், சரி வரலாம், வந்த போல ஐரோப்பியாவில் உள்ள அதுவும் ஐரோப்பிய நாடுகள் உள்ள மக்கள், சரியான தேசப்பட்டுள்ள மக்கள் விடுதலை புலிகள் உறுதியாக நம்புற மக்கள் எங்கட ஆதரவாளர்கள் எல்லாம் அங்க இருக்கலாம். அங்க தடை வந்தா போல அந்த மக்கள் எங்களை விட்டு ஓட போறையில், அல்லது நாங்கள் பகிரங்கமாக செய்கிற விஷயங்களை மாசமாசாக செய்வோம், நடக்கும். மட்டுமடி அதுக்கு பிறகு நாங்கள் நான் இங்க பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் இருக்கபடி அங்கே ட்ரெயின்ல ஒழிச்சு போய் வரலாம். இல்ல உண்மைய பிரச்சனை சொன்னா அங்க தமிழ்ச்செல்லன் புலித்தவனாக்கெல்லாம் வெளியில வரையிறார். அவியலும் பாரதி இங்க என்ன, இங்க ஒரு பக்கம் ராஜேந்திரத்தை செய்து கொண்டு மற்ற பக்கம் ஷாப்பிங் செய்யறதுதான். அடுத்ததாக தலைவர் இன்னொரு முக்கிய விஷயத்தை சொல்றேன், தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்க. என்ன விஷயத்துக்கு வரும், அங்க ஒரு தேசிய தலைவனை சிங்கள மக்கள் தேர்ந்தெடுத்து விட்டுருக்கணும். மஹிந்த ராஜபக்ச இவர் ஒரு சுத்தமான சிங்கள பௌத்தர். இவரை தெரிவு செய்ததுமே சிங்கள பௌத்தர்கள் தான். சிங்கள பௌத்த மக்களின் பெரும்பான்மை வாக்குடன் அவர் வந்திருக்கிறார். ரணிலுக்கு விழுந்ததெல்லாம் மலைய தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் போட்டால்தான். நாங்களும் போட்டிருந்தால் அவர் வந்திருப்பார். ஆனால் இங்கே ஒரு சிங்கள பௌத்த வந்திருக்கிறார். அவரோட 27 இயக்கங்கள், 27 கட்சிகள். அது மாத்திரமில்லை, இந்த மஞ்சள் காவி உடுத்திய மொட்டைகள், சிவப்பு சட்டைகள், இதெல்லாம் சேர்ந்திருக்கு. சரி, அங்கு ஒரு பெரிய ஒரு சிங்கள பௌத்த மேலாண்மைவாதம் ஆட்சி பீடம் அறியும். சரி, வரட்டும். இங்க தமிழீழத்திலே நடக்கும், தமிழீழத்திலேயும் தமிழ் தேசியவாதம் வீறு கொண்டிருந்திருக்கு. அப்ப தலைவர் சொல்றார், இங்க ஆட்சி பீடம் என்று எங்கள்கிட்டையும் இருக்கு, புலிகள் இந்த ஆட்சி பீடம் இருக்கு, புலிகள் இந்த நிர்வாகம் இருக்கு, புலிகள் இந்த நிழல் அரசாங்கம் இருக்கு. அதுதான் தமிழ் தேசியத்தின் ஒரு வடிவம். ஆகவே அவர் தங்க ஆட்சி அமைப்பின் பரிமாணங்களை பற்றி சொல்ற. எங்கள்கிட்ட கட்டுப்பாட்டு பிரதேசங்கள் இருக்கு, வி ஆர் கண்ட்ரோல் டெரிட்டரி, வரையறுக்கப்பட்ட ஏரியாஸ் இருக்கு, வி ஹவ் டிமார்க்கேட்டட் பவுண்டரிஸ், பெரிய சனத்தொகைகள் இருக்கு. எங்க ஆட்சி கீழே சிவிலியன் பாப்புலேஷன், இதுகளை எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு பலம் வாய்ந்த ராணுவம் இருக்கு, கடற்படை இருக்கு. எங்கட நிர்வாகத்தில் சட்டம் ஒழுங்க பேணுறதுக்கு போலீஸ் படை இருக்கு, நீதி நிர்வாகம் இருக்கு, மற்றது ஒரு அரசுக்குரிய சகல கட்டுமானங்கள். We have the infrastructure of a de facto state. இப்படியான ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு அமைப்பை நாங்கள் வச்சிருந்த நடத்துறோம். எங்கட தாய பிரதேசத்தில் 70% மண்ணை நாங்கள் மீட்டிருக்கிறோம். அதுல இந்த ஆட்சி நடக்குது. சிங்களவனுக்கு இதை பார்க்க இயலாமே, நம்ப முடியாம இருக்கு, நம்பினாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கு. பிரபஞ்ச பிரச்சாரம் என்னென்றால், விடுதலை புள்ளியில் ஒரு சின்ன ஒரு பயங்கரவாத குழு, டெரரிஸ்ட் குரூப் என்றுதான் உலகம் முழுக்க பிரச்சாரம். இந்த பிரச்சாரத்தை நம்பி பல உலக நாடுகள் எங்களை இன்னும் அந்த பயங்கரவாத பட்டியலில் வச்சுக்கொண்டிருக்கணும். என்ன, நீங்கள் ஆயுதங்களை கையில் கையை விட்டுட்டு அவைய சொல்றேன்னா வன்முறையை கைவிடுங்க என்று சொல்ற என்ற பதம்தான் பாவிப்பினம். உண்மையில வந்து ஆயுதங்களை கைய விட்டு ஒற்றை ஆட்சியை கீழே சிங்களவன் ஏதாவது அள்ளி போடுற பிச்சியை எடுத்துக்கொண்டு போகும். அது வரைக்கும் நாங்கள் உங்களை வச்சு திரிக் கொண்டிருப்போம். இது நியாயமாயா? அப்ப தலைவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், சரி, இவ்வளவு காலமும் நாங்கள் எவ்வளவோ முயற்சிகளை செய்து உலகத்துக்கு ஒரு உண்மையை காட்டியன. என்ன உண்மை அவசியத்தை கேட்டுக்கொள்ளுங்க. என்ன தலைவர் சொன்னதுக்கு ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை நான் சொல்றேன். இதுல விஷயம் இருக்கு. அவர் சொல்றார் உலகத்துக்கு, ஏ, இவ்வளவு காலமும் நாங்கள் இந்த பேச்சுகளில் பங்கு பற்றி நீ சொன்ன மாதிரி கேட்டு பொறுமையை கடைப்பிடிச்சு பொறுமையின் எல்லைகளை கடந்து சகிப்புத்தன்மையின் சீரத்துக்கு சென்று எங்கள் வார்த்தைகளை பிரயோசிக்கிறேன், எல்லாம் செய்தும் ஒன்றும் இல்லை, மேற்கொண்டு அவன் தரப்போறான் என்று நாங்கள் நம்ப இல்லை. அப்ப எங்களுக்கு என்ன வழி? நாங்கள் எங்கட தலைவிதியை நாங்களே தீர்மானிக்க போறோம். எங்களுக்கு ஒரு ஆட்சி பீடம் இருக்கு, எங்கட மண்ணை நாங்கள் மீட்டெடுத்திருக்கிறோம். இன்னும் 30% தான் மண் வெளியே, 70% மீட்டான். அங்க அரச கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் கூட எங்களைத்தான் சப்போர்ட் பண்ணணும், புதியதைத்தான் சப்போர்ட் பண்ணணும். தேர்தலை புறக்கணி என்று சொன்னால் யாழ்ப்பாணத்தான் புறக்கணிக்கலாம். உங்களால் முடியுமா? அவ்வளவு 40,000 ராணுவத்தை வச்சுக்கொண்டு உங்களால் அந்த தேர்தலை நடத்த முடிஞ்சதா? முடியாது. பிரபாரன் தண்ணியில் இருந்தோன்னு ஒரு அதுவும் பகிரங்கமாக சொல்லலை, ரகசியமா ஒரு மெசேஜ் விடுற, இது எங்களுக்கு தேவையில்லை. அப்ப பயங்கரவாதம் தலைவர் சொல்றார், சரி பயங்கரவாதவாதிகள் என்று சொல்லி எங்களை தடுத்து வச்சிருக்கீங்க, சரி நீங்கள் இந்த பயங்கரவாதம் என்றால் எங்களுக்கு சொல்லுங்க. Give us a clear, coherent definition. இட்லி ஐயா என்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக வச்சுக்கொண்டிருக்கு பயங்கரவாதம் என்று சொன்னால் இந்தியாக்காரனுக்கு பயம். நல்ல ஒரு தெளிவான வரவிலக்கணம் கொடுத்தால் அங்க நீதியின் அடிப்படையில், தர்மத்தின் அடிப்படையில் உரிமை கேட்டு போராடுறது எத்தனையோ தேசிய இனங்களை அவர் அமர்த்தி வச்சிருக்கிறார், ரஷ்யாக்காரன் அமர்த்தி வச்சிருக்கிறான். உலகத்தில் பல்வேறு நாடுகள் பல்வேறு தேசிய இனங்களை நசுக்கி வச்சுக்கொண்டு அவர்கள் எல்லாருமா சேர்ந்து ஐநாவில் போய் ஒரு தெளிவான ஒரு வரவிலக்கடத்தை போட முடியுமா? முடியவில்லை. இவ்வளவு காலமும் பயங்கரவாதத்துக்கு எதிராக எத்தனையோ தீர்மானங்களை போட்டு எத்தனையோ இயக்கங்களை தடை செய்து விட்டுருக்கிறேன். ஆனா நீ வந்து இவ்வளவு பெரிய படித்த உண்ணாதி உன்னர்கள் எல்லாம் உலக ஐநா சபையில இருக்கிற நீங்கள் பயங்கரவாதம் என்றா என்ன என்று ஒரு தெளிவான விளக்கம் வரவிலக்கணம் உங்களால் தர முடியாது. அப்படியான நேரத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் நீதிக்காக நியாயத்துக்காக தர்மத்துக்காக போராடும் விடுதலை இயக்கங்களை நீங்கள் பயங்கரவாதிகள் என்று சொல்றீங்க. There's a global campaign against terror. We know that. அதை வச்சுக்கொண்டு இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால் அரச பயங்கரவாதிகள் இருக்கிறோம், ஸ்டேட்டரிஸ்ட், இது அரசுகள் செய்கிற பயங்கரவாதம். இந்த பயங்கரவாதத்தை பற்றி ஒருத்தருக்கும் அக்கறை இல்லை. இப்ப அமெரிக்காவின் தலைமையில் சர்வதேச ரீதியாக ஒரு பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு இயக்கம், இதை நாங்கள் சப்போர்ட் பண்றோம் என்று சொல்லி இந்தியாவும் சரி இலங்கையும் சரி ரஷ்யாவும் சரி எல்லாருமா சேர்ந்து தங்கட நாட்டில தாங்கள் செய்கிற அரச பயங்கரவாதத்தை மூடி மறைக்கணும். ஆகவே புலியல் வந்து காலங்காலமாக ஒடுக்கப்பட்ட ஒரு மக்களுக்காக, இனப்படுகொலைக்கு ஆளாகி ஒரு மக்களுக்காக, அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக ஆயுதம் எடுத்து போராடி 18,000 போராளிகளை பலி கொடுத்து இன்னமும் உலகத்தை எதிர்த்து தன்மானத்தோட தலை குனியாமல் நிற்கிற, தலை வணங்காமல் நிற்கிறான் பிரபார். அப்போ எங்களை பயங்கரவாதிகள் என்று சொல்றது நியாயமா? அப்ப அவர் கேட்கிறார், தலைவர் கேட்கிறார் தங்க அறிக்கையில் சொல்லுங்க, நாங்கள் ஆறென்று சொன்னால் நாங்கள் அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக போராடிய போராட்டம், எங்களை ஏன் தேவையில்லாம இந்த முத்திரையை குத்தி வச்சிருக்க? சரி, இனி முக்கியமான விஷயத்துக்கு வர்றார். மஹிந்த ராஜபக்ஷ இவர் எப்படியான கொள்கையை கொண்டவர்? இவர் வந்து ஜாத்திக ஹெல உரிமையோட ஜேவிபியோட என்ன விதமான ஒப்பந்தங்களை செய்தவர்? இவற்ற மஹிந்த சிந்தனையா என்று சொல்றாங்க, இவற்ற சிந்தனைகள் என்ன, கொள்கைகள் என்ன, என்ன அவங்களுக்கு தெரியும். அப்ப தலைவர் அவர்களிடத்தில் சொல்றார், மகிந்தாவுக்கும் எங்களுக்கும் அவற்ற சிந்தனைகளுக்கும் எங்கட சுயநிர்ணய உரிமை போராட்டத்துக்கும் மத்தியிலான இடைவெளி மிகப்பெரிய. There's an incompatible gap, an irreconcilable contradiction between Mahinda's thought and our right to self-determination. And that's how I told her. Tell you, Mahinda went to Kollayla Paham. How did I tell her? Mundana was arrived at there. Parala went at there. But I didn't tell her. Allah told her, Ochi Archi. கொற்றி ஆட்சிக்கு தான் தீரும், கொற்றி ஆட்சி விட மாட்டேன். அப்ப நான் சொல்றேன், சரி நீ ஒற்றி ஆட்சி வச்சுக்கோ, நாங்களும் ஒரு ஒற்றி ஆட்சியை தான் வைக்க போறோம். நீ சிங்கள நாட்டில் வந்து இந்த நாட்டில் உங்க புத்தபிக்களையும் கட்டிப்பிடிச்சு கொண்டு ஒரு ஒற்றி ஆட்சியை வை. நாங்கள் இஞ்சி எங்கட தாயகத்தில் புலிகள் இஞ்சி ஒற்றையாட்சி இருக்க போகுது. எங்களோட சர்வ ஒன்றால் அது என்ன முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இவன் ஒரு புதிய தலைவன் வந்து சொல்றான், நான் ஒற்றையாட்சி தான் நிற்பேன். அவன் நேர்மையா சொல்றான், எங்களுக்கு அவன் பிரச்சனை இல்லை. அவர் ஒற்றையாட்சி வைக்கிறதிலே எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு பிரச்சனை யாருன்னு சொன்னால், சமஷ்டி ஆட்சி தர்வம், கூட்டாட்சி தர்வம், சுயாட்சி தர்வம் வேற கொண்டு சொல்லி ஏமாத்தராக இருக்கிறாங்களே, இவர்கள்தான் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. மகிந்தா நல்ல மனுஷன், வச்சிருக்கட்டும் தனியாட்சி, நாங்கள் இருந்தாலும் ஒன்று வச்சிருப்போம். மற்ற தமிழர் தாயகம் ஒன்று இல்லை. சரி, நீ சொன்ன போல இல்லாம போது நாங்கள் 70% மீட்டு வச்சிருக்கோம் ஐயா. அங்க வா, எங்க போலீஸ் இருக்கு. நீ வந்து பிரபாகரனை சந்திக்க போறன்னு வரேன்னா அங்க வந்து எங்கட போலீஸ் இந்த காவலோட உள்ளுக்கு வரணும், விசா எடுக்க வேணும். சும்மா வரையலாம். அப்ப சிங்களவர்களுக்கு மேல் மாடியில் ஒன்றும் இல்லை என்று சொல்றதுல என்ன விஷயம் இருக்கு? தாயகம் தரமாட்டேன் என்னண்ட ஐயா நீ சொல்லுவேன், நாங்கள் 70% பிடிச்சு வச்சிருக்கமில்லோ, அங்க ஒரு ஆட்சியும் வச்சிருக்கமில்லோ, என்னொரு 30% தான் இருக்கு, அது கனகாலம் போவாது, அதுவும் மந்திரம். சுயநிர்ணய உரிமையை தரமாட்டார். தமிழருக்கு சுயநிர்ணய உரிமை கொடுக்குவான் உன்னட்டு அடையா வந்த சுயநிர்ணய உரிமையை கேட்டு அந்த காலம் நான் போயிட்டு. இப்ப நாங்கள் முடிவெடுத்திருக்கோம், நாங்களாக எங்கட தலைவிதியை நிர்ணயிக்க போறோம். நீ என்னதே போற பாப்போம். தமிழ் மக்களே தீர்மானிச்சுட்டார், உங்களோட ஆட்சி அமைப்பு வேணாம் எங்களுக்கு, நாங்கள் தனி வழியே போக போறோம். ஆகவே கொட்டியாட்சிக்குள்ள கொட்டியாட்சி வச்சிருக்க போறோம், தமிழருக்கு சுயாட்சி தர மாட்டோம், தமிழர் இந்த தாயத்தை ஏற்க மாட்டோம், தமிழருக்கு சுயநிர்ணய உரிமை தரமாட்டோம் என்று கலைக்கிறதில்லையே ஒன்றுமில்லை, அர்த்தம் இல்லை. என்று சொன்னால் நாங்கள் இனி போற போக போறவாக வித்தியாசமான நாம போராடி வென்றெடுக்க போறோம் எங்கட உரிமை. சொல்றாரு போர் நிறுத்தத்தை மாற்றி அமைக்க போறோம். என்னண்டையா நீ மாற்றி அமைப்ப? இந்த போர் நிறுத்தம் என்றது செண்டு வேசையில உடன்பாடு. செண்டு வேசையில உடன்பாடு மட்டும் இல்லாம ஒரு சர்வதேச கண்காணிப்பு குழுவும் அதுக்குள்ள உள்பட்டு இருக்கு. பல வெளிநாடுகள் அதோடு சம்பந்தப்பட்டு இருக்கு. இந்த போர் நிறுத்தம் என்றது புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் மத்தியிலான உடன்பாடு இல்ல, இது ஒரு சர்வதேச உடன்பாடு. அப்ப இது நீ ஒருதலை பட்சமாக மாற்றி அமைக்கிறேன் சொன்னால் அது முடியுமா? முடியாது. எங்களை கேட்காமல் எங்கட அனுமதி இல்லாமல் நாள முடியாது. அப்படி நீ செய்தால் போர் நிறுத்தம் உடையும். அப்ப நீயா போர் நிறுத்தத்தை உடைக்க விரும்பினா உட, அதுக்கு நாங்கதையா? சர்வகட்சி மாநாட்டை கூப்பிட்டு எல்லா கட்சிகளும் 27 கட்சிகள் இருக்கு. இருபத்தி ஏழு கட்சிகளோடு சேர்ந்து கதைச்சு ஒரு பொதுவான முடிவை எடுத்த பிறகுதான் என்ன செய்ய போறேன்னு முடிவெடுக்க போறார். அது நாங்கள் எங்களுக்கு தெரியும். இந்த சர்வகட்சி மாநாடு என்றா என்னன்னு, இது ஜெயவர்த்தன் ஆழ்ந்த காலத்தில் நடந்த, பிரேமதாஸ் ஆழ்ந்த காலத்தில் நடந்த, காலங்காலமாக சிங்கள அரச தலைமைகள் தமிழற்ற பிரச்சனையை தட்டி கழிப்பதற்கு கையாடுற ஒரு கருவி இந்த சர்வகட்சி மாநாடு. 27 மொக்கங்களை கூட்டிக் கொண்டு வந்து வச்சு நீ கதைச்சு ஒரு எல்லாருமாக சேர்ந்து ஒரு ஒத்திசைவான ஒரு தீர்மானத்தை எடுத்தீங்களேன்னு நாங்கள் நம்புறதுக்கு நாங்கள் தேர். ஆனாலும் ராஜபக்சா தான் எல்லாரோடு அவருக்கு எல்லா கட்சிகளும் நான் சொல்றேன் சொன்னா இவருக்கு 27 கட்சிகள் இருந்தாலும் சிறுபான்மை மக்கள இவர் பிரதிநிதிப்படுத்த இல்லை, தமிழர்களை நீ பிரதிநிதித்தப்படையில். ஆனா ஒரு ஆளை மாத்திரம் வச்சிருக்க அமைச்சரா யாரன் உங்களுக்கு தெரியும். அவருக்கு என்ன சமூக சேவை மந்திரி பதவி கொடுத்து டக்டர்ஸ் வச்சிருக்க. சரி, அப்படின்னு நண்பர் சொன்னான், அது சமூக சேவை அமைச்சர் இல்ல பாலான்னா சமூக விரோத சேவை அமைச்சர், மினிஸ்டர் ஆஃப் ஆன்டி சோசியல் ஆக்டிவிட்டி. மினிஸ்டர் ஆஃப் ஆன்டி சோசியல் ஆக்டிவிட்டி என்ற பொறுப்பில் இருக்க அவருக்கு அவற்ற குவாலிபிகேஷனுக்கும் அது தகுந்த பொறுப்பு. அப்ப கடைசியாக தலைவர் என்ன சொல்றார், கடைசியாக சொல்ற, நான் ஒரு சிறிய இடவழிக்கார், சிறிய காலம் உனக்கு தார். மகிந்தாவுக்கு சொல்ற, உன்னை சொல்லினும் நீ ஒரு நடைமுறை அரசியல்வாதி, யதார்த்தவாதி, புலிகளோட பேச போறன், ஒரு புதிய அணுகுமுறையை கையாள போறன் அப்படியெல்லாம் சொல்ற. சரி, நாங்கள் இந்த நேசத்திர நீத்தேக்க நாங்கள உன்னை தூக்கி எறியல. உனக்கும் ஒரு சண்டை பண்டாரம், ஆனால் ஒரு குறுகிய காலம் தரும். அதுக்கிடையில் நீ என்ன செய்ய போற, சமாதானம் நீச்சியில் என்ன செய்ய போற, போர் நிறுத்தம் சம்பந்தமாக என்ன செய்ய போற, தமிழ் மக்களுக்கு எவ்விதம் நீதி வழங்க போற என்றதை நாங்கள் கொஞ்ச காலம் இருந்து அவதானிச்சு பார்க்க போறோம். நாங்கள் உடனே உன்னோட மோத வரே இல்லை. உனக்கும் ஒரு சின்ன ஒரு இடவழி தாரம், ஆனா அடுத்த வருடம் நல்லா கட்டுக்கொள்ளுங்க. அடுத்த வருடம் நீ வந்து என்ன எங்கட மக்களுக்கு ஒன்றும் செய்யாமல் பேச்சுவார்த்தைகளை இழுத்தருத்தி என்று சொன்னால், அடுத்த வருடம் நாங்கள் எங்கட சுயநிர்ணய உரிமை போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம். அப்ப இன்னைக்கு தலைவற்ற அறிக்கை வந்தோடனே சில செய்தி ஸ்தாபனங்கள் தலைவர்கள் அறிக்கையை திரிச்சு எழுதிச்சன. நான் இப்ப வரைக்கும் வீட்டிலிருந்து வழி கிடைக்கும் முதல் கொழும்பிலிருந்து ரெண்டு மூன்று கோல்ஸ் பத்திரிகையாளரிடம் இருந்து வந்தது. என்ன அதில் என்ன சொல்லினால் தலைவர் இதைத்தான் சொல்ற, ஒரு சிறிது கால இடைவெளி உங்களுக்கு தர்றோம், நீங்க என்ன செய்ய போறீங்க ரெண்டு பாப்பம், அதுக்கு பிறகுதான் நாங்கள் அடுத்த வருஷம். அதை அடுத்த வருஷம் சொன்னால் அடுத்த வருஷம் இடைக்காலத்திலையும் இருக்கலாம் ஆரம்பத்திலையும் இருக்கலாம். அந்த இவங்கள் என்ன மாதிரி செய்தியை போட்டு விட்டாங்க சொன்னால், பிரபாகரன் ஹஸ் கிவன் அன் அல்டிமேட்டம் பை தி எண்ட் ஆஃப் த இயர், இந்த 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 மாதத்தோட அவர் ஒரு அல்டிமேட்டம் கொடுத்துட்டார். இன்னும் ஒரு மாதத்தில் சண்டை பிடிக்க போற, அப்படியான முறையில் செய்தியை திரிச்சு ஒரு அறிக்கை விட்டுருக்கோம். அதான் நான் அங்க இலங்கையில் உள்ளங்கிற தமிழ் பத்திரிகையாளர் மற்ற என்ன தெரிஞ்ச ஆங்கில பத்திரிகையாளர்கள் சொன்னால் அப்படி அவர் சொல்ல இல்லை. அவர் ஒரு மாத காலக்கெடு அல்டிமேட்டம் தான், காலக்கெடு ஒரு மாத காலக்கெடு கொடுக்க இல்லை. அவர் கொடுக்கிறார் ஒரு சிறிய காலம் என்று சொல்றார், அடுத்த வருஷம் என்று சொல்றார். ஆகவே நீங்கள் அவர் ஒரு தியதிய குறிப்பிட்டு சொல்ல இல்லை, ஆனால் நீண்ட காலத்துக்கு பொறுக்க மாட்டேன்னு சொல்ற, அது சரியா விளங்கிக் கொள்ளுங்க, சனங்களை குழப்பாதீங்க சொல்லி விட்டுருங்க. சரி, இதுதான் தலைவர்கள் முக்கியமான செய்தி. கடைசியா முடிக்கிறார், அதோட நானும் முடிக்கிறேன். என்ன சொல்றார், எத்தனை இடர்கள் வந்தாலும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை சவால்கள் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று போராடி எமது தாயை விடுதலையை மீட்டெடுப்போம் என்று இறுதியா சொல்ல. இதுதான் தலைவரின் செய்தி. ஆகவே இந்த வைபவத்தில் என்னை பேச அழித்த சந்தர்ப்பத்துக்காகவும், நீங்கள் இன்று சமுத்திரமாக அணிதிரண்டு வந்து இந்த வைபவத்தில் பங்கு பற்றி எனது பேச்சை செவி மறுத்ததற்காகவும் உங்களுக்கு நன்றியை சொல்லி விடப்படுகிறேன். வணக்கம்.